إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن من يهده الله فلا مضل له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ما بعد أعوذ بالله من همزه ونفخه ونفخه عجبوا أن جاء منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك سربقهلم அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி அவர்களது உத்தம தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஏனைய எல்லா முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கையையும் அதே போன்று மறுமை வாழ்க்கையையும் இரண்டையும் குறிக்கோளாக கொண்ட ஒரு மார்க்கம்தான். வெறுமனே ஒரு மனிதர் உலகத்தை அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு அதனை முழுவதுமாக புறக்கணித்து துறவித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா அப்படியான எந்த ஒரு சட்டத்தையும் சொல்லவில்லை. இந்த உலகத்தோடு சேர்த்து குடும்பங்களோடு இணைந்து அதே போன்று உலக விஷயங்களிலும் குர்ஆன் ஹதீஸுடைய வரம்புகளை மீறாமல் அல்லாஹுனுடைய கட்டளைகளை மீறாமல் ஒரு வரையறைக்குட்பட்டு சம்பாதித்து இந்த உலகத்திலும் சந்தோஷமாக வாழ்வதும் அதே போன்று அதன் மூலமாக மறுமை நாளிலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அடைவதும் தான் இஸ்லாத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஆனால் ஏனைய மதங்களை பொறுத்தவரையில் அவர்கள் துறவித்தனமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதுதான் சிறந்த மார்க்கம் என்று அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அறிமுகம் செய்து கொண்டார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் குடும்பங்களோடு சேர்வதில்லை, திருமண வாழ்க்கையிலே ஈடுபடுவதில்லை, உலக எந்த ஒரு விஷயங்களிலும் சம்பந்தப்படாமல் அவர்கள் ஒரு காட்டிற்கு சென்று எல்லாவற்றையும் துறந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அறிமுகம் செய்தார்கள். ஆனால் இந்த சட்டத்திட்டங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுங்கள், இது ஒரு சிறந்த வாழ்க்கை என்று அறிமுகப்படுத்தவில்லை. அதைத்தான் அல்லாஹு தஆலா முன்னர் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மாற்றிக்கொண்ட இந்த வாழ்க்கை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான், இந்த துறவித்தனமான வாழ்க்கை இருக்கிறதே இது இவர்களாக ஏற்படுத்திக் கொண்டது. வமா கதபனாஹ அலைஹி, அவர்களுக்கு நீங்கள் இப்படி வாழுங்கள், இதுதான் சிறந்த வாழ்க்கை என்று நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தவும் இல்லை, அவர்களுக்கு ஏவவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவர்களாக கற்பனை செய்து கொண்டு குடும்பங்களை விட்டு பிரிந்து உலக வாழ்க்கையை அப்படியே துறந்து ஒரு தனித்துவமான சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை சிறந்த ஒரு வாழ்க்கைகளாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். ஆக்கிக் கொண்டது மட்டுமல்ல, அதன்படி அவர்கள் சரியாக நடக்கவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை குடும்பங்களோடும் அதே போன்று திருமண உறவை வைத்துக் கொண்டும் சரியான முறையிலே மனிதர்களோடு அனுசரித்தும் அதே போன்று கொடுக்கல் வாங்கல் உலக தேவைகளை அனுசரித்தும் அதன்படி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகம் செய்கிறது. இந்த ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று தங்களை முழுவதும் அல்லாஹின் பால் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக துடியாய் துடித்த அந்த அருமை தோழர்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாமல் ஆண்மை நீக்கம் செய்வதற்காக அல்லாஹின் தூதரிடத்திலே அனுமதி கேட்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 5071வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அதாவது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இந்த மார்க்க பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒவ்வொரு யுத்தங்களுக்கும் புறப்பட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தோம். லைசலனா நிசா, எங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு பெண்கள் இல்லாத ஒரு காலமாக இருந்தது. அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹின் தூதரத்திலே கேட்டோம், அல்லாஹின் தூதரே நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளவா என்று அல்லாஹின் தூதரிடத்திலே கேட்டோம். இதனை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாதீர்கள் என்று எங்களை தடுத்தார்கள் என்று சொல்கிறார். எனவே இஸ்லாம் திருமணம் குடும்ப வாழ்க்கையை விரும்புகிறது, அதனை ஆதரிக்கிறது. அதனோடு சேர்ந்து யார் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்றும் இஸ்லாம் சொல்கிறது. ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 3 பேர் வந்தார்கள். அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்க நடவடிக்கைகள் தொடர்பாக கேட்டுக்கொண்டார். அதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாக செய்யக்கூடிய உலக விடயங்களையும் சொன்னார்கள், அதே போன்று மார்க்க விடயங்களையும் சொன்னார்கள். ஆனால் அந்த மூவரும் என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹின் தூதரை பொறுத்தவரையில் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல, எனவே நாங்கள் தொடர்ந்து தொழப்போகிறோம். இன்னொருவர் சொன்னார், நான் தொடர்ந்து நோன்பு பிடிக்கப் போகிறேன். இன்னொருவர் சொன்னார், நான் இனி திருமணம் முடிக்கவே மாட்டேன் என்று சொன்னார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார், என்னை விட உங்களால் அல்லாஹை அஞ்ச முடியுமா? உலகத்திலே அல்லாஹுக்கு மிகவும் அஞ்சக்கூடியவனாக நான் இருக்கிறேன். இப்படி இருந்தும் நான் திருமணம் முடித்திருக்கிறேன். நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பை விடுகிறேன், சாப்பாடுகளை உட்கொள்கிறேன், எனக்குரிய கடமைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் இப்படி வரம்பு மீறாதீர்கள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த திருமணம் என்று ஒன்று இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, இதனை இஸ்லாம் ஆதரிக்கிறது. அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் யார் என்றால், தங்களுடைய குடும்பத்தோடு தங்களுடைய மனைவியோடு நல்ல முறையிலே நடக்கக்கூடியவர், அவர்களிடத்தில் நல்ல பெயர்களை பெற்றவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இந்த திருமணத்தை எப்படி நாம் அமைப்பது, அந்த வாழ்க்கை எப்படி நாம் உருவாக்குவது, அது ஹதீஸும் ஒரு மனிதனுடைய திருமணங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அதனுடைய அடிப்படைகளில் இருந்து சகல விஷயங்களையும் போதிக்கிறது. இந்த எல்லா விடயங்களும் நாங்கள் சரியாக சிந்தித்தால், சரியாக இதன்படி நடக்க சென்றால், எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைகளையும் சீர்படுத்தக்கூடிய சிறந்த வாழ்க்கை திட்டமாக அது அமையுமே ஒழிய, ஒரு காலமும் இஸ்லாமிய திருமண சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதால், இஸ்லாத்தின் அடிப்படையிலே திருமணம் முடித்துக் கொள்வதால் ஒரு மனிதன் அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட முடியாத அளவுக்கு அழகான சட்டத்திட்டங்களை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஜாஹிலிய போக்குகளையும் தனி மனித சிந்தனைகளையும் அநியாயமான வீண் விரயங்களையும் மார்க்கத்திலே இல்லாத பல விஷயங்களையும் இந்த திருமண விடயங்களிலே கொண்டு வந்து சரியான அமைப்பிலே நடத்தப்பட வேண்டிய இஸ்லாமிய திருமணங்கள் இன்று படுமோசமான ஜாஹிலிய திருமணங்களாக அரங்கேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு அடிப்படையிலும் ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தின் பிரகாரம் குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டலின் பிரகாரம் அவர் நடப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் முயற்சி செய்ய வேண்டும். எனவே ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு வாலிபர் அதற்குரிய அவர் தகமையை அடைய வேண்டும். அந்த தகமை என்ன என்பதையும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸஹீஹுல் புகாரி ஆறாவது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஷபாபன் வாலிபர்களாக இருந்தோம், லா நஜித் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு காலம். அப்படி ஒரு காலத்திலே வாலிபர்களாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் நின்று அவர்களுடைய பல யுத்தங்களிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு பக்க உதவியாக நின்றவர்கள் தான் அருமை தோழர். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்தத்தால் பாத ஃபல்யதஸவ்வஜ், உங்களிலே யாருக்கு திருமணம் முடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியும் அதே போன்று வீடு அமைப்புகளும் தங்குமிட வசதிகளும் இருக்கிறதோ அவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதுதான் பார்வையை கட்டுப்படுத்தக்கூடியது. வாஹ்தனுலில் ஃபர்ஜ், மர்மஸ்தானங்களை பிழையான வழியிலே பயன்படுத்தாமல் அதனை சரியான முறையிலே கட்டுக்கோப்போடு ஹலாலான வழியிலே அதனை பயன்படுத்துவதற்கு ஒரு பாதுகாவல் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், வாலிபர்கள் தான் வீடு வசதிகளை அமைப்பதற்கு செய்ய வேண்டும், அவர்கள் தான் தங்களுடைய இருப்பிடங்களை தீர்மானிக்க வேண்டும், அவர்கள் தான் தங்களுடைய இல்லங்களை அமைக்க வேண்டும். இப்படித்தான் இஸ்லாம் போதிக்கிறது. ஆனால் இன்று ஜாஹிலிய போக்குகள், யூத கிறிஸ்தவர்களுடைய நடைமுறைகள் எதனை எங்களுக்கு உணர்த்துகிறது என்றால், பெண் வீட்டாரிடமிருந்து வீடுகள் கிடைக்க வேண்டும், பெண் வீட்டாரிடமிருந்து தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற வேண்டும், எல்லா அடிப்படை வசதிகளும் ஒரு பெண் வீட்டாரிடமிருந்து ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு பிழையான ஜாஹிலிய சிந்தனைகள் இந்த சமூகங்களிலே ஊடுருவியிருக்கிறது. இந்த சிந்தனைகள் தூக்கி எறியப்பட வேண்டும். சரியான இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய நடைமுறை, இஸ்லாமிய அடிப்படையிலான திருமணம் எங்களுக்கு மத்தியிலே அரங்கேற வேண்டும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், வாலிபர்களே, உங்களுக்கு வீடு அமைக்கக்கூடிய வசதி இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதே போன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை பற்றி சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் கண்காணிப்பாளர், அவருடைய கண்காணிப்பை பற்றி அவர் மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் மர்அத்து ராயிஅத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கு அவள் பாதுகாவல், தன்னுடைய கணவனுடைய வீட்டை அவள் கண்காணிக்க வேண்டும், தன்னுடைய கணவனுடைய பிள்ளைகளை அவள் கண்காணிக்க வேண்டும். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஐயதிஹா, அவளுடைய அந்த கண்காணிப்பை பற்றியும் அவளுடைய அந்த பொறுப்பை பற்றியும் நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவாள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதில் என்ன சொல்ல வருகிறார்கள், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில், ஒரு சரியான முஸ்லிமான ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு அவள் பாதுகாவல் என்கிறார், அவள் பொறுப்பு என்கிறார்கள், அதற்குரிய அந்த பொறுப்புகளை அவள் நாளை மறுமை நாளிலே சொல்ல வேண்டும் என்கிறார். ஆனால் இந்த அநேகர் இருக்கக்கூடிய வீடுகள் அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீடுகள், அவர்களுடைய மனைவிமார்களுடைய இல்லங்கள், தங்களுக்கு என்று ஒரு வீடை அமைப்பது கிடையாது. அந்த ஜாகிரிய சிந்தனை மாறி அவர்கள் அவர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு தான் வீடுகளை அமைத்துக் கொடுக்கிறார்களே ஒழிய ஆண் பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனம் செலுத்துவது கிடையாது. எந்த இளைஞனும் தன்னுடைய தங்கைக்கும் தன்னுடைய அதே போன்று தன்னுடைய ராத்தாவுக்கும் தான் வீடுகளை அமைத்துக் கொடுக்கிறார்களே ஒழிய தங்களுடைய சகோதரிகளுக்கு தான் பாடுபடுகிறார்களே ஒழிய தங்களுடைய இருப்பிடத்தை தாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வது கிடையாது. ஆனால் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தெளிவாக சொன்னார். எனவே இந்த அடிப்படைக்குள் சரியாக நாங்கள் நுழைய வேண்டும், சரியான இஸ்லாமிய திருமணம் எங்களிடத்தில் நடக்க வேண்டும். இதன் காரணமாக பெரிய சமுதாய ஒரு சீர்கேடு உருவாகிறது, அதனை நாங்கள் தடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பெண் பிள்ளைக்காக உழைக்கிறார்கள், ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய சகோதரிக்காக உழைக்கிறான், உழைத்து விட்டு அவன் அடுத்தவர்களிடத்திலே கையேந்துகிறான். அதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? இந்த இஸ்லாமிய சட்டதிட்டங்களை பொறுத்தவரையில், இஸ்லாமிய அமைப்புகளை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூனா அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹு அலா பஅத், சிலருடைய விஷயத்திலே ஆதிக்கம் சிறப்புகள் இருப்பதன் காரணமாக ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். ஆனால் எங்களுடைய வரம்பு வீரனின் காரணமாக ஒவ்வொருவரும் இந்த வழியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக முழு சமூகமும் இதே ஜாஹிலிய போக்கிலே பயணிப்பதன் காரணமாக இன்று நடக்கிறது என்னவென்றால், இளைஞர்கள் தங்களுக்கு என்று இருப்பிடத்தை அமைப்பது கிடையாது, அவர்கள் தங்களுடைய சகோதரிகளுக்கு என்று எல்லாம் பெண்களுடைய ஆதிக்கம் ஓங்குகிறது. பெண்கள் வீடுகளிலே அதிகாரம் நிகராக அவர்களும் சட்டங்களை அவர்கள் தனக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்ற அவர்களின் பிழையான சிந்தனையின் காரணமாக, பலகீனமான சிந்தனைகளின் காரணமாக அவர்கள் ஆண்களை வழி நடத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரங்கள் பெண்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டதின் காரணமாக அந்த பெண்ணுடைய பலவீனமான சிந்தனைகளுக்குள்ளும் கோணலான அந்த செயல்பாடுகளுக்குள்ளும் ஒரு ஆண் மாட்டிக்கொள்கிறான், அதிலே அவன் சிக்கிக் கொள்கிறான், அவனுக்கு சரியாக துணிந்து இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே செயல்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. நிர்வாக அமைப்புகளிலே அவன் தனியாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடியதன் பிரகாரம் எங்களுடைய செயல்பாடுகள் இல்லாததுதான் காரணம். எங்களுடைய இந்த செயல்பாடுகளின் மூலம் பெண்களுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெண் அதிகாரம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆணும் மறைமுகமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான், தனக்காக கஷ்டப்படுவதில்லை. இந்த நிலைமை எப்பொழுது மாறுகிறதோ, இந்த நிலைமை எப்பொழுது சீர்படுகிறதோ, அப்பொழுதுதான் சரியான இஸ்லாமிய திருமணங்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். நடந்தது போகட்டும், இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும், இளைஞர்களை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோரும் சிந்திக்க வேண்டும். எல்லோரும் மார்க் அடிப்படையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய நிர்வாகத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் போக வேண்டும். வாரிசுரிமை சொத்திலே நீங்கள் பாருங்கள், அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், ஒரு ஆணுக்கு தான் பெண்ணுக்கு இரண்டு பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டிய பங்கிலிருந்து சரி அரைவாசி தான் ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். இஸ்லாம் ஏன் சொல்கிறது? ஏன் இவ்வாறான சட்டங்களை இஸ்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறது? ஆனால் இன்று எங்களுடைய நிலைமை உழைக்கக்கூடியவைகள் அனைத்துமே பெண் பிள்ளைகளுக்கு தான் போய் சேர்கிறது. பெரும் பகுதியை 175 வீதமான பகுதியை பெண் பிள்ளைகளுக்காகவே நாங்கள் பாடுபடுகிறோம். இதன் காரணமாக பல சமுதாய சீர்கேடுகள் விளைவுகள் ஏற்படுகின்றன. இவைகளெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். படிப்படியாக ஷைத்தான் எங்களை வழிகேடுகளை நோக்கி செலுத்துவதற்கு பாவிக்கக்கூடிய விஷயங்கள். பெண்களுடைய கையிலே அதிகாரம் சென்றால் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எந்த ஒரு சமூகம் தங்களுடைய அதிகாரங்களை தங்களுடைய விடயங்களை பெண்களிடத்திலே பாரப்படுத்தினார்களோ அந்த சமூகம் அவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று சொன்னார். எனவே முழு அதிகாரத்தையும் இன்று பெண்களுடைய கையிலே நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு அடிப்படையிலே இந்த அடிப்படையின் காரணமாக அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அவர்களுடைய பலவீனமான சிந்தனைகளின் காரணமாக, ஷைத்தானுடைய அந்த சிந்தனைகளின் காரணமாக அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு ஆண்கள் சென்று விடுகிறார்கள். இதனால் முழு சமுதாயமும் பாதிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா இதனை பற்றிய சரியான தெளிவுகளையும் விளக்கங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. சரி, ஒரு ஆண் அதற்குரிய தகுதியை அடைந்து விட்டார். அவருக்கு வீடு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்குரிய சக்தி இருக்கிறது, அவர் திருமணம் முடிக்க வேண்டிய கட்டம் வந்துவிட்டது. இந்த நேரத்திலே ஒரு ஆண் எப்படியான ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 5090வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஈன், நான்கு நோக்கங்களுக்காக, நான்கு இலட்சியங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லிமாலிஹா, ஒரு பெண் அவள் வசதி வாய்ப்புடையவளாக இருந்தால் அவளுடைய வசதிக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். வலி ஹசதிகா, அவள் பெரிய குடும்பத்தை உடையவளாக இருந்தால் அவளுடைய குடும்ப அந்தஸ்துக்காக அவள் திருமணம் முடிக்கப்படுகிறார். ஜமாலிகா, அதே போன்று ஒரு பெண் நல்ல அழகானவளாக இருந்தால் அவளுடைய அழகுக்காக அவள் திருமணம் முடிக்கப்படுகிறார். அதே போல வலி தீனிகா, அடுத்ததாக சொன்னார்கள், ஒரு பெண் நல்ல மார்க்கமுடைய சாலிகான நல்ல ஒரு பெண்ணாக இருந்தால் அதற்காகவும் திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்று பொதுவான விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பற்றுள்ள ஒரு விசுவாசிக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன? உன்னுடைய கை மண்ணை கவ்வட்டும், நீ ஒரு மார்க்கத்தை உடைய ஒரு பெண்ணை தேர்ந்தெடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி நாலு விடயங்களுக்காக பெண்கள் திருமணம் முடிக்கப்பட்டாலும் ஒரு சரியான ஒரு விசுவாசி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி, மார்க்கமுடைய ஒரு பெண்ணைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே ஒழிய அவளுடைய அழகுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களாகவோ அல்லது அவர்களுடைய குடும்பங்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களாகவோ அவர்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களாகவோ அவர்கள் இருக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான ஒரு கட்டளையை சொன்னார். இதிலும் எங்களிடத்திலே மிக மிக பலவீனங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகமான இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், அவர்கள் தந்த பெண்களை வெளியிலே காண்பதன் காரணமாக, வெளியிலே அவர்களுடைய அழகுகளை ரசிப்பதன் காரணமாக, அவர்களுடைய வேலை தலங்களிலே அவர்களை கண்டு சந்திப்பதன் காரணமாக, அவர்களுடைய அழகுகளிலே மயங்கி அவர்களிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதே இல்லையோ, அவர்கள் முஸ்லிக்கானவர்களோ இஸ்லாத்திலே இருக்கிறார்களோ அதெல்லாம் பார்ப்பது கிடையாது, இவள் தான் என்னுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று உடனே தீர்மானித்து விடுகிறார்கள். அதற்காக பாடுபடுகிறார்கள், அதற்காக செயல்படுகிறார்கள், தங்களுடைய கால நேரங்களை அதற்காக வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே மார்க்கத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய பெண்கள், தங்களுடைய அழகுகளை மறைத்திருக்கக்கூடிய பெண்கள், இஸ்லாத்தின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ எங்களுடைய பெண்கள் சகோதரிகள் அப்படியே கைவிடப்படுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பொறுப்பு கூட வேண்டிய, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கணக்கு சொல்ல வேண்டிய கடமையான விஷயங்கள். எங்களுடைய எத்தனையோ சகோதரிகள், எத்தனையோ ஏழை பெண்கள் இன்று அவர்கள் திருமணம் முடிக்க முடியாமல், சரியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாமல், தங்களுடைய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள். அந்த குடும்பம் தடுமாறுகிறது. அந்த குடும்பம் எதிர், அதாவது ஜாகிரிய சிந்தனைகள் ஜாகிரிய மக்களால் வற்புறுத்தப்படுகிறது, நிப்பந்திக்கப்படுகிறது. இந்த நிலைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? மார்க்கத்தினுடைய பெண்களை நாங்கள் தேர்வு செய்யாமல், எங்களுடைய மனோ இச்சைக்கும் உலக சிந்தனைகளுக்கும், அதே போன்று பெண்களுடைய அழகுகளுக்கும் அடிமைப்பட்டு, அதே போன்று பெண்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கும் அடிமைப்பட்டு இந்த இளைஞர்கள் சோரம் போகிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு பின்னால் வழிநடாத்தக்கூடியவர்களாக மார்க்கத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இவைகள் மாற்றப்பட வேண்டும், இவைகள் சீர்திருத்தப்பட வேண்டும். இந்த எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன, எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கின்றன, அவர்களுடைய திருமணங்களை அவர்களுக்குள்ளேயே வைத்து முடித்துக் கொள்கிறார்கள். வெளியூர் சமுதாயத்தை அவர்கள் நாடுவது கிடையாது. அவர்கள் வழிகேடாக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கையிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் சத்தியம் என்கிறோம், சரியான மார்க்கம் என்கிறோம், ஒரு உண்மையான முஸ்லிமாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிறோம். ஆனால் இந்த விஷயத்திலே ஜாகிரிய சிந்தனைகளும் ஜாகிரிய போக்குகளும் உலக விடயங்களிலே முன்மாதிரி கொடுக்கப்படுகின்ற விடயங்களையும் தான் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இவர்களெல்லாம் உலகத்திலே மிக வேகமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களை விரும்புகிறார்கள், அதிலே ஆதரவு வைக்கிறார்கள். ஆனால் வயதரூன வராகும் யௌமன் சகீலா, அவர்களுக்கு பின்னால் எதிர்காலத்திலே அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய மிக பாரமான ஒரு நாளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள், விட்டு விடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த தீர்மானத்திற்குள், ஜாஹிலியத்திற்குள் இறங்கக்கூடியவர்கள் யார்? மார்க்கத்துக்காகவா இறங்குகிறார்கள்? மார்க்கத்தின் அடிப்படையிலேயா இறங்குகிறார்கள்? மார்க்கத்தை கண்ட அவ்வாறான பெண்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் இல்லை, அவர்கள் தேர்ந்தெடுப்பது உலக நோக்கம். இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய மூன்று காரணங்களிலே ஒரு காரணம். எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பிலே, இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய திருமணங்கள் அமைய வேண்டும் என்றால் இந்த அடிப்படைகள் சீராக வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக பெருமதி வாய்ந்த சொத்து என்ன என்று சொன்னார்கள் என்றால், கைருல் மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, உலகத்திலே இருக்கக்கூடிய சொத்துகளிலேயே மிகவும் பெருமதியான சிறந்த சொத்து என்னவென்றால் ஒரு சாலிகான மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழக்கூடிய ஒரு பெண்மணி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் இந்த அந்த சொத்துகள் அலக்களிக்கப்படுகிறது, அந்த சொத்துகள் கணக்கெடுக்காமல் விடப்படுகிறது, அந்த சொத்துகள் தூக்கி வீசப்படுகின்றன, கண் முன்னால் அந்த சொத்துகள் எல்லாம் சீரழிக்கப்படுகின்றன. ஆனால் இன்று பல மனிதர்களை பார்த்து வாயிலித்த பெண்கள், பல மனிதர்களை பார்த்து தங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்திய பெண்கள், ஹராமோ ஹலாலோ ஹராமோ சம்பாதித்த அந்த குடும்பத்திலே போய் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இணைக்கிறோம். அதன் காரணமாக காலப்போக்கிலே அந்த பெண்ணுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே எங்களுடைய இளைஞர்கள் சென்று இருந்த கொஞ்சம் இஸ்லாத்தையும் அவர்கள் இழக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காண்கிறோம். எனவே இதிலே யாருடைய மனதாவது புண்படினப்படி நான் பேசியிருந்தால் அல்லாஹுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். இது மார்க்கம், அல்லாஹுடைய தீன். இதிலே சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் வளர்ந்தால், தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தால், நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த பெருமதியான அந்த வெற்றி எங்களால் அடைய முடியும்.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஜும்மாவில் நாங்கள் திருமணம் தொடர்பாக இஸ்லாமிய திருமணம் எப்படி நடக்கணும் இது தொடர்பாக நாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டே ரெண்டு விஷயங்களை தான் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். இப்ப நாம பார்த்த ரெண்டு விடயத்தினுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு ஆண் அவர்தான் தன்னுடைய இருப்பிடத்தை அமைக்கணும். அவர் அமைச்சதுக்கு பிறகுதான் அவர் வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் அவர் செய்யணும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம். அதே போல ஒரு விசுவாசியான ஒரு சரியான ஒரு முஸ்லிம் பெண்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல மார்க்கத்தை தான் முன்னிலைப்படுத்தணும். உலக சொத்துக்கள், அது மாதிரி பதவி பட்டங்கள், படிப்புகள், அது இதுகளை உலக சம்பந்தமான விஷயங்களை முன்னுரிமைப்படுத்தாமல் அவர் மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தணும். இந்த மாதிரியான இரண்டு விஷயங்களை நாங்க பார்த்தோம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த திருமணம் முடிக்கக்குள்ள பெண்களுக்கு மஹர் ஒண்ணு வச்சிருக்கிறான். பெண்களுக்குரிய அந்த சதகாக்களை, அந்த மஹர்களை நீங்கள் தானமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையா சொல்றோம். ஒரு ஆண் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு பெண்ணை அவர் திருமணம் முடிக்க போறான்னு சொல்லி சொன்னா, சுத்தி வளர்ச்சி இஸ்லாமிய சட்ட அமைப்புகளை பார்க்கிற நேரம் ஆணுக்கு தான் செலவு, ஆணுடைய குடும்பத்துக்கு தான் செலவே ஒழிய பெண்ணுக்கோ அல்லது பெண்ணுடைய குடும்பத்துக்கோ பெரிய அளவுல எந்த ஒரு செலவும் இல்லை. அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் செலவே இல்லை, அவ்வளவுதான். அப்ப பெண்களுக்குரிய அந்த மகர்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள் சொல்லி அல்லாஹுத்தால ஆண்களுக்கு கட்டளையிடும். அந்த மகர் எவ்வளவு எடுக்கிறது, அதுல கூட பெண்கள் அவங்களோட இஷ்டத்துக்கு எவ்வளவு மகர் சொல்றாங்களோ அந்த மகர் தான் சரியான மகர். ஒரு பெண் எனக்கு எதுவும் தெரியல இவ்வளவு இருந்தா போதுங்கிற, அதுதான் மகர். ஆனால் இன்றைக்கு ஆண்கள் தான் பெண்களுடைய மகர்களை தீர்மானிக்கிறாங்க, பெண்கள் தான் அவர்களுடைய மகர்களை தீர்மானிக்கணும். ஒரு குர்ஆன் வசனம் எனக்கு இருந்தா போதும்னு தீர்மானிக்க கூடியது பெண். இவர் இஸ்லாத்தை ஏற்றால் எனக்கு அந்த இஸ்லாமே போதும் என்று தீர்மானிக்க கூடிய அளவுக்கு அதிகாரம் பெண்ணுக்கு தான் இருக்கு. ஒரு ஆண்ல இவ்வளவுதான் வசதி இருக்குதுன்னு சொன்னா அந்த பெண்ணுகிட்ட இவ்வளவுதான் எனக்கு மகர் தரையாலும் உங்களுக்கு விருப்பமா ஏழுமான்னு கேட்கணும். அதுதான் இஸ்லாமிய சட்டம். ஆனால் இன்னைக்கு பெண்களுடைய மகரை பற்றி பெண்கள் இடத்துல பேசுறதே இல்லை. எங்களையும் நடக்குது, இதை நாங்க மாற்றணும். சரியான இஸ்லாமிய அமைப்புக்கு நாங்க கொண்டு வரோம். அந்த மகருடைய வரையறை என்ன? இஸ்லாத்துல எந்த ஒரு வரையறையும் கிடையாது. அல்லாஹு தஆலா அல்குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஒரு காலம் தலாக் கூட வேண்டிய ஒரு நிலைமை, அவங்க ஹுல்லூ செல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் அந்த நேரத்துல வந்து அந்த தலாக் கூடக்கூடிய நிலைமையில வந்து நீங்க ஒரு மலையளவு தான் கொடுத்திருந்தாலும் அதை வாங்காதீங்க இஸ்லாம் சொல்லுது. அப்ப மலையளவு கூட மகராக கொடுக்கலாம் என்று சொல்றது இஸ்லாம். இந்த மகர் விஷயத்துல இன்னைக்கு ஒரு சடங்காகத்தான் அது போயிட்டு இருக்குது. ஜாஹிலியத்துல 101 ரூபா, 1001 ரூபா இப்படி 1 ரூபா கணக்க சேர்த்து கொள்வாங்க, அதை நடைமுறைப்படுத்துவாங்க. சில நேரம் அது கொடுக்க மாட்டாங்க, மரண நேரத்துல வந்து அதுக்கு ஹலால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கு மத்தியில இந்த மகர் சரியாக கொடுக்கப்படும். அது மாதிரி சீதனம் அல்லது வரதட்சணின்னு சொல்லுவாங்க, அது வாங்க கூடாது. ஏன்னா நாங்க மேல சொன்னது மாதிரி வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஒரு ஆண் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு, அவருடைய தொழில அவர் தான் அமைக்கணும். ஆனா இன்றைக்கு சீதனம் தாங்கன்னு ஒரு சிலர் கேக்காட்டியிலும் ஹீலாவை பயன்படுத்தி தந்திரத்தை பயன்படுத்தி அதை வாங்குறாங்க. எப்படி இந்த பனு இஸ்ரவேலர்கள் ஒரு சமூகம் சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்க அப்படின்னு ஒரு தடையை போட்டதோட, கடல்ல மீன் பிடிக்க வேணான்ற ஒரு தடையை போட்டதோட, அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கத்துல ஒரு பள்ளத்தை தோண்டி அதுல கடல் தண்ணியை வர வச்சு அதுல சனிக்கிழமை பிடிச்சாங்க. அல்லாஹுத்தால அவங்கள குரங்குகளாக மாத்திட்டான். இது ஒரு தந்திர அமைப்பு. அப்ப சிலவங்க என்ன செய்யறாங்க, நீங்க இவ்வளவு கொடுங்க இவ்வளவு கொடுங்கன்னு பேசாம அவங்க வந்து சொல்லிடுறாங்க தன்னுடன், இப்ப எனக்கு வீடு வசதி இல்லை அல்லது என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது, எனக்கு ஒரு தொழில் இல்லை, தொழில் இருந்தா முடிக்கலாம் அல்லது ஒரு வீடு இருந்தா முடிக்கலாம் அப்படின்றதோட அவர் பாக்குறது, நம்ம ஒரு வீட்டை அமைச்சு கொடுத்து அவருக்கு முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க பாக்குறது. இப்படி ஒரு தந்திரமான ஒரு அமைப்புல அதை நாடக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கு. இந்த சிந்தனையே ஒரு சரியான ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடாது. அவர் தான் முழு அதிகாரத்தையும் கையில் எடுக்கணும், அவர் தான் செலவழிக்கணும், அவர் தான் வீடுகளை அமைக்கணும், அவர் தான் அந்த நிர்வாகத்தையே கொண்டு போகணும். பெண்களுடைய கையில அதிகாரம் போகக்கூடாது. அதிகாரம் எப்ப போகும் சொன்னா அவங்ககிட்ட வாங்கினதான் போகும். வீடு யார பேர்ல, மனைவியிட பேர்ல. வாகனம் யார பேர்ல, மனைவியிட பேர்ல. தொழில் கடை யார பேர்ல, மனைவியிட பேர்ல. ஏதாவது ஒரு இவர் நடைமுறைப்படுத்த போனா சரி வராது. நான் சொல்லத்து நீங்க செய்றீங்களா, பொட்டி கட்டிட்டு நீங்க வெளியே போறீங்களா, இதான் கேள்வி வரும். அப்ப அநேகமான ஆண்கள் தான் வெளிநடப்பு செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்குள் அவங்க இருக்கிறாங்க. தலாக் விஷயத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், தலாக் இருக்கக்கூடிய பெண்மணி அவங்களோட கணவருடைய வீட்டில தான் இருக்கும். தலாக் விடப்பட்ட பெண்மணி இதா இருக்கக்கூடிய பெண்மணி, தலாக் விடப்பட்டு இதா இருக்கக்கூடிய பெண்மணி அந்த கணவருடைய வீட்டில தான் இதா இருக்கும். கணவனுக்கு எங்க இருக்குது வீடு, மனைவியோட வீட்டுலதான் இதா யார் இருக்கிறது, எங்க இருக்கிறது, மனைவி இருக்கணும் கணவருடைய வீட்டில். ஆனால் கணவர் தான் வெளிநடப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் நாம் மார்க்கத்தில் வந்து கோட்டை விட்ட சில தவறுகள், இதெல்லாம் நாங்கள் சிந்திக்கணும். இதெல்லாம் வந்து ஜாஹிலிய அந்த நடைமுறைகள்ல எங்கெல்லாம் இன்னும் திருத்தப்படாம வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு ஜாஹிலிய பழக்க வழக்கங்களை விட்டுட்டோம், எவ்வளவு நடைமுறைகளை கைவிட்டோம். ஆனா வந்து திருமண விஷயத்துல பாருங்க, அதுல எத்தனையோ சடங்கு சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லி அந்த ஜாஹிலிய போக்குல இன்னும் வந்துட்டு இருக்கிறீங்க, அதே போக்குலயே போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண் வீட்டு சாப்பாடு, ஒரு ஆள் விரும்புறாரு, வசதி வாய்ப்பு இருக்குது, அவங்க கூப்பிட்டு கொஞ்சம் பேருக்கு விருந்துன்ற பேர்ல கொடுக்கிறாரு, அதுல விஷயம் வேற. ஆனால் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண் வீட்டுல சாப்பாடு கொடுக்கணும்ல ஒரு சிந்தனையும், அதுக்காக வேண்டி அவங்க கடம்படுறதும், அதுக்காக வேண்டி அவங்க கஷ்டப்படுறதும், அதுக்காக வேண்டிய காலாகாலமா உழைக்கிறதும் அந்த திருமண சாப்பாட்டுக்காக வேண்டி இன்னைக்கு நடக்குது. இது ஒரு தேவையா, மார்க்கத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா பெண் வீட்டு சாப்பாடு, இல்ல. ஒரு ஆணுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவுலிம் வலவு விஷாத்தி, ஒரு ஆட்டை அறுத்தா சரி வலிமா கொடுத்துருங்கன்னு ஆணுக்குத்தான் சொன்னாங்க. பெண் வீட்டுக்கோ பெண்ணுக்கோ இதுல எந்த ஒரு கட்டளையும் இல்லை. நீங்க அப்படி செலவழிக்கணும், இப்படி செலவழிக்கணும், நீங்க சாப்பாடு கொடுக்கணும், அது மாதிரி நீங்க வலிமா கொடுக்கணும், எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லை. ஒரு வலிமாவுக்கு பெண் வீட்டிலையும் சேர்ந்து காசி போட்டு தான் செய்யணும் இல்லை, இன்னைக்கு அது கூட நடக்குது. இதெல்லாம் இஸ்லாமிய சிந்தனைகள் எங்கள்கிட்ட இல்லாததால் வரக்கூடிய ஒரு விளைவு. இதுகள்ல பல விஷயங்கள் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு. அதே மாதிரி திருமண விஷயங்கள்ல எத்தனையோ வீண் விரயங்கள், அதாவது மார்க்க அடிப்படையில போனா எந்த ஒரு வீண் விரயமும் இல்லை. லேசான முறையில விஷயத்தை திருமணத்தை அழகா முடிக்கலாம். ஒருவட்ட 1000 ரூபாய் காசு இருக்குதுன்னு கூட மார்க்க அடிப்படையில திருமணம் முடிக்கிறேன்னா முடிக்கலாம், அது இல்லாம கூட முடிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் உங்களுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன், அதாவது நான் உங்களை முடிச்சு கொள்ள விரும்புறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க இந்த பெண் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ ஒரு சஹாபி கிட்ட சொன்னாங்க, நீங்க முடிச்சுக்கிறேன். அவர் சஹாபி கேட்டாங்க, வந்து யார சொல்லலாம், நான் முடிச்சுக்கிறவா. அவரம் கொடுக்கறதுக்கு மகருக்கு என்னமோ சரி இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் எதுவுமே இல்லை. சரி நல்லா தேடி போயிட்டு ஒரு இரும்புல சரி ஒரு மோதிரம் இருக்காதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பினாங்க. அவர் பேய்த்துட்டு வந்து சொன்னார் யார சொல்லலாம் அது கூட இல்லை. அப்ப கேட்டா உங்களுக்கு குரான் வசனம் இன்னுமா சரி பாடமா அவசனே எனக்கு இன்னும் சூறாக்கள் பாடம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பெண்மணி தன்னை அதாவது இலவசமாகவே கொடுக்கறதுக்கு முன் வந்த தாலம்னு சொன்னா குரான் வசனத்தை ஓதி கொடுத்தாவ சரி அந்த மகராக வச்சு நீ அவளை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அளவு எளிமையாக திருமணங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இஸ்லாத்தில இருக்க கொள்ள சும்மா அள்ளி போட்டு வருஷா வருஷம் உழைச்சி வெளிநாட்டுல எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு அதுக்காக கடனப்பட்டு அந்த கடனோடைய மூத்தாகக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஜாஹிலிய சிந்தனை போக்குகள். இதுகளெல்லாம் நாங்க களைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அழகான முறையில இஸ்லாமிய திருமணங்களை செய்யலாம். பெண் வீட்டுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அவங்க பெண்ணை கொடுக்கறது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது, வேற ஒன்னும் அவங்க செய்ய தேவையில்லை இஸ்லாமிய அடிப்படையில். ஆனா இன்றைக்கு 100%க்கு 90% செலவுகள், அதிகமான செலவுகள் பெண் வீட்டார்கள் தான் செலவழிக்கிறார்கள். பெண்ணுக்காக வேண்டி செலவழிக்கிறாங்க, வீடுகளை வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அதுவும் இல்லாம பெரிய பெரிய படிச்சவங்களா இருந்தா, டாக்டர் மாரா இருந்தா, இன்ஜினியர் மாராக இருந்தா லட்சக்கணக்கில் சீதனங்களை அள்ளி கொடுக்கறாங்க, தொழில் வசதிகள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறாங்க. எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடுகளை செய்யறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. அதே மாதிரி திருமண விஷயங்களை நாங்க பாக்கிறோம், எவ்வளவு சடங்கு சம்பிரதாயங்கள் சொல்லி வீண் விரயங்கள் நடத்தப்படுது பெண்ணை அழகுபடுத்துறதுக்காக, அது மாதிரி பெண்ணுக்கு மனவரன்னு சொல்லி ஒன்னு ஏற்பாடு செய்யறதுக்காக, அல்லது இன்னொருன்னு எவ்வளவு அனாச்சாரங்களை ஏற்படுத்தி செய்யறதுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்படுது. இதெல்லாம் வீண் விரயம். அல்லாஹு தஆலா அல்குர்ஆன்ல என்ன சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நல்லா சாப்பிடுங்க குடிங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா வீண்விரயம் செய்யாதீர்கள். இன் அல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், இந்த வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். அல்லாஹு தஆலா சொல்ற இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான அஷ்ஷயாத்தீன், எவர்கள் வீண்விரயம் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகளாக மாறுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்ற இன்றைக்கு திருமண வைபவங்கள்ல பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் வீணாக செலவழிக்கப்படுது. மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களால, அந்நிய கலாச்சாரங்களை ஏற்படுத்துறதுனால செய்யப்படுது. அல்லாஹு தஆலா மூன்று விஷயங்களை உங்களுக்கு வெறுக்கிறான் என்று சொல்லப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇலாஅத்தல் மால், அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெறுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு பணத்தை வீணாக செலவழிக்கிறது, வீண் விரயம் செய்யறது. இது அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். சிலருடைய திருமண வைபவங்களை பார்த்தால் அதுல செலவழிக்கக்கூடிய செலவுகளை பார்த்தா அந்த செலவை வச்சு எத்தனையோ கல்யாணங்களை நடத்திடலாம், எத்தனையோ திருமணங்களை நடத்தி முடிச்சு நல்ல முறையில் இருக்கலாம். ஆனால் இன்று அந்த சிந்தனைகள் எங்களை விட்டு அகல மாட்டேங்குது. அதுக்கு அடிப்படை காரணங்களை ஒன்றும் சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள், அவங்க என்னதான் தூரமா இருந்தாலும் ஒரு கல்யாணம் ஒன்னு வந்துட்டு அவங்களோட ஆட்சி தான் அங்க நடக்குது, அந்த அளவுக்கு இடம் கொடுக்கறாங்க. ஒரு திருமணம் ஒன்று வந்துட்டா வந்து அவங்களோட செயல்பாடுகள் தான் நடக்குது, இவங்க பாத்துட்டு வேண்டியது அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, எல்லாமே ஜாகிரிய போக்குல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு முஸ்லீம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. சரியான அடிப்படையில் இந்த இஸ்லாமிய திருமணத்தை நடத்தணும், எளிமையாக நடத்தணும், வீண்விரயங்கள் செய்யக்கூடாது. மார்க்கம் எப்படி எப்படி ஏற்பாடுகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதன் பிரகாரம் எங்களுடைய திருமண விஷயங்கள் நடக்கணும். அது நடந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த திருமணமும் பறக்கத்தான் இருக்கும், அந்த திருமணத்துக்கு பிற உள்ள அந்த வாழ்க்கையும் பறக்கத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் உள்ள கோணல்கள் இருக்குமா இருந்தா முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஆரம்பத்தில் உள்ள அந்த கோணல்கள் தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையை பாதித்துக் கொண்டே இருக்கும். இதுல ஒவ்வொரு சகோதரர்களும் விழிப்படையணும், ஒவ்வொரு இளைஞர்களும் விழிப்படையணும், அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் இதுல விழிப்படையணும். அவங்க சரியான இஸ்லாமிய திருமணத்தை நடைமுறைப்படுத்தி காட்டணும். இன்னைக்கு திருமண வைபவங்களை பொறுத்தவரையில அதுல பல பிழையான விஷயங்கள் உண்டாக்கப்படுவதற்குரிய காரணம் பகட்டுகள், பெருமைகள், என்னோட திருமணத்தை, என்னுடைய வீட்டு திருமணத்தை இப்படி இப்படி கோலாகலமா நடத்தினேன்னு சொல்லி காட்டக்கூடிய அந்த ஜாகிரிய சிந்தனைகள், இதுகளாலேயே அவங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போட்டிப்பட்டு, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பொறாமப்பட்டு அவங்க நல்லா நடத்தணும், இதை விட சிறப்பா என்னோட திருமணத்தை செய்யணும், இதை விட சிறப்பா எங்களோட வீட்டு திருமணங்கள் நடக்கணும்னு சொல்லி பாடுபடுறாங்க. இதால அதிக தொகையான பணங்களை அவங்க வீண் விரயம் செய்யறாங்க. இதுகளை வந்து எங்களால் முடிந்தவரை, எங்களுடைய சிந்தனைக்குட்பட்டவரை கொஞ்சமாக சரி தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக வேண்டி, இஸ்லாமிய அடிப்படையில் நடக்க வேண்டிய சிந்தனைகள், அதாவது திருமணம் தொடர்பாக நாம் ஒரு சின்ன ஒரு அதாவது அறிவித்தல்களை தயார் செய்து வச்சிருக்கிறோம். இது வந்து சென்ற அமீர்மார்கள் கூட்டத்தில் நாங்கள் சொன்னோம். அது மாதிரி அங்கே உள்ள எல்லா அமீர்மார்களும் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இது நல்ல திருப்திகரமான ஒரு அமைப்பு, இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி அவங்களும் சில சட்டத்திட்டங்களில் சில ஆலோசனைகளை சொன்னாங்க. அதன் அடிப்படையில் ஜமாத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள் இப்படித்தான் நடக்கணும், இந்த அமைப்பில் அது போகணுங்கிறதுக்காக எங்களோட அறிவுக்குட்பட்டு சில விஷயங்களை நாங்கள் தயாரித்து அதை வச்சிருக்கிறோம். அதை வந்து சகோதரர்கள் பின்பற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்ல அழகான முறையில் அந்த திருமணங்களை நாங்கள் நடத்தலாம், வீண் விரயங்கள் இல்லாமல் அதை வந்து நடத்துறதுக்குரிய அந்த அமைப்புகள் தான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இதுலேயும் சில விஷயங்கள் விடுபட்டிருக்கலாம், அல்லது சில விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கும் இடம் பாடியிருக்கிறது. அதுக்கு நாங்கள் வந்து சரியான விஷயமாக இருந்தால் அதை நாம் பிற்காலத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்கோ அதை மாற்றிக்கொள்வதற்கோ நாம் தயாராக தான் இருக்கணும். எங்களோட நோக்கம் என்ன? ஒரு சீர்திருத்தம், ஒரு நல்ல ஒரு நிலைமை உருவாகணும், இதுதான் வந்து எங்களுடைய நோக்கம். இதில் உள்ள சில சட்டத்திட்டங்கள் எங்களை குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்குதா, என்ன இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கக்கூடாது. சில நிர்வாக சட்டங்களை நாங்கள் வந்து சில சமூக சீர்திருத்த நலன்களை கருதி நாங்கள் போடுவோம். இதால ஒரு விளைவு ஏற்படுதுன்னா அந்த விளைவை தடுக்கிறது ஒரு நிர்வாக சட்டம். ஒரு ஆள் வந்து பாலக்குடா பார்ல எப்பவும் வந்து மதுபானம் குடிக்கிறான்னா நீங்க பாலக்குடா பக்கம் போகாதீங்கன்னு சொல்லி அவருக்கு தடை போடுறது ஒரு நிர்வாக சட்டம். அதுக்காக எங்க குர்ஆன் ஹதீஸ்ல பாலக்குடாவுக்கு போக கூடாதுன்னு இருக்கிறதுன்னு சொல்லி கேள்வியா கேள? அதை தடுக்கிறதுக்குரிய ஒரு சில வழிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல வந்து ஒட்டகங்கள் குறைவாக இருந்தது, ஒரு யுத்தத்துக்கு வந்திருந்தாங்க. அப்ப அந்த ஒட்டகங்களை வந்து சாப்பாடுக்கும் வசதி இல்லாம கொண்டு வந்த ஒட்டகங்கள் கொஞ்சத்தை அறுத்தாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லல, ஒட்டகங்கள் எல்லாம் அறுக்கிறாங்க, சரியான போர் வசதியும் இல்ல, இப்படி போல ஒட்டகங்கள் அறுத்தா நாம என்னென்ற எதிரிகளை முகம் கொடுக்கிறது, வாகன வசதி இல்லாம. அப்ப இந்த தொழில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகங்கள் அறுக்காதீங்கன்னு தடுத்தாங்க. அவர் வந்து ஹராமா இல்ல, அது அந்த இடத்துல அந்த சூழ்நிலை கருதி ஏற்படுத்தப்பட்ட ஒரு தடை, அவ்வளவுதான். ஆரம்ப காலத்துல பிலால் அலி அல்லாஹ் வந்து பைய செஞ்சாங்க இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்துல அவங்க நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சிட்டு போற பார்த்தா தான் விளங்குது ஒரு பெரிய ஒரு காஃபிர் தான் அடிமை அவங்க. அதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, இது போற அடிமை கிட்ட பையத்தை எடுக்கிறது இல்ல, இஸ்லாத்துல அவங்க எடுக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்ப அடிமை கிட்ட பையத்தை எடுக்க கூடாதுங்கிறது சட்டமா இல்ல, அந்த நேரத்துல அந்த நிலைமை அவங்க முகம் கொடுத்ததாலே எடுத்துக்கொண்ட முடிவு. அதே மாதிரி இந்த திருமணங்கள் விஷயங்களை பொறுத்தவரையில பல ஜாகிலி விஷயங்கள், குழப்பங்கள், பிழையான விஷயங்கள் அரங்கேறதால அது ஒரு சரியான ஒரு சீரோடு அது இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம். இதில் அநேகமான விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் நாங்கள் இந்த கால சூழ்நிலைகளுக்காக ஏற்படுத்திய சில சட்டங்கள். சகோதரர்கள் என்ன செய்யணும், இதை சரியாக உள்வாங்கி அவங்களோட திருமண விஷயங்களை அதை கேற்ற மாதிரி நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வாசிக்கப்படும். செவ்வாய்க்கிழமை நோன்பு, அரபாவுடைய நோன்பு, திங்கள் பின்னேரம் செவ்வாய் இரவு வந்து சஹர் செய்யணும். அரபாவுடைய நோன்பு பொறுத்த வரைக்கும் முந்தைய வருடத்து பாவங்கள், பிந்திய வருடத்து பாவங்கள் எல்லாமே அந்த நோன்பின் மூலமாக மன்னிக்கப்படும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதாவது சிறிய சிறிய குற்றங்கள், அதுக்காக ஷிர்க் பெரும் பாவங்களை அழிட்டு வந்துடக்கூடாது, சிறிய சிறிய குற்றங்கள் மன்னிக்கப்படும். அதே மாதிரி வந்து செவ்வாய் பின்னேரம் புதன் இரவு நாங்கள், அதாவது பெருநாளைக்குரிய அந்த இரவு பெருநாள், புதன்கிழமை காலையில பெருநாள் தொழுகை நடக்கும். சரியாக 6:30 தொழுகை நடத்தப்படும். இப்போ முசல்லாவுக்கு 6:30 முன்னுக்கு வந்துருங்க. வரக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களோட கையோட விரிப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து அந்த உலுகியா பங்கீடு நடக்கும். அந்த பங்கீட்டில் வந்து முதலாவது தூரத்திலிருந்து வந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும், அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக வேண்டி. அப்போ அதில் சகோதரர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு வழங்குங்க. அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் அந்த இறைச்சி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக நிற்பாங்க. இப்போ அவங்களை வந்து கூப்பிட்டு சில விருந்து உபகாரங்கள் செய்கின்ற விஷயத்திலையும் சகோதரர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்க.
எமது ஜமாஅத்தின் திருமணம் சம்பந்தமான ஒழுங்குமுறைகள் அண்மை காலமாக ஜமாஅத்திற்குள் நடக்கின்ற திருமண நிகழ்வுகள் சிலவற்றில் ஜாஹிலிய சிந்தனைகளின் தாக்கங்கள் ஊடுருவ எத்தனிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகள் எமது இஸ்லாமிய திருமண நிகழ்வுகளில் இடம்பெறாது தடுப்பதற்காக வேண்டி பின்வரும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. 1, ஜமாஅத்தின் ஒவ்வொரு கிளைகளிலும் திருமண ஏற்பாட்டுக்குழு என்ற ஒரு குழு உருவாக்கப்பட வேண்டும். 2, இந்த திருமண ஏற்பாட்டு குழுவிற்கு அறிவிக்காமல் ஜமாஅத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் திருமணங்கள் நடாத்தக்கூடாது. 3, திருமணம் நடைபெறவுள்ள தினத்திற்கு 1 மாதத்திற்கு முன்னர் ஜமாஅத்தின் திருமண ஏற்பாட்டு குழுவிற்கு வெளிப்படுத்த வேண்டும். 4, திருமண நிகழ்விற்கு இந்த நிர்வாகக் குழுவினர் அழைக்கப்பட வேண்டும். 5, திருமணம் நடைபெறுவதற்கு 1 மாதத்திற்கு முன்னர் மணமகளின் பொறுப்பாளி மற்றும் மணமகனின் பொறுப்பாளி ஆகியோரை அழைத்து இத்தீர்மானங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக இருசாராரும் ஒப்பமிடுதல் வேண்டும். பொறுப்பாளிகள் முஸ்லிம்களாக இருந்தாலும் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் இத்தீர்மானங்களை ஏற்று ஒப்பமிடுதல் வேண்டும். 6, திருமண பந்தத்தில் இணையவிருப்பவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ புதிதாக இஸ்லாத்தில் இணைந்தவர்களாக இருப்பின் இஸ்லாத்தில் இணைந்து 3 மாதங்களின் பின்னரே திருமணம் நடைபெற வேண்டும். 7, திருமண ஹுத்துபா பள்ளியில் வைத்தே நடைபெறும். ஹுத்துபா நடைபெறக்கூடிய நாளிலேயே திருமண நிகழ்வுகளும் நடைபெற வேண்டும். ஹுத்துபா ஒரு நாளிலும் மற்ற நிகழ்வுகள் வேறொரு நாளிலும் நடைபெறக்கூடாது. 8, தாடி வெட்டுதல், கரண்டையின் கீழ் ஆடை அணிதல், போதை வஸ்துகள் பாவித்தல், அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி தலைமுடி வெட்டுதல், சீதனம் கேட்டல், பள்ளிவாயலுடன் தொடர்பின்றி இருத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஆண்களுக்கு ஜமாஅத்தினால் திருமணம் செய்து வைக்கப்பட மாட்டாது. 9, இதேபோன்று மணப்பெண்ணை அலங்கரிக்கும் விடயத்திலும் வரம்பு மீறிவிடக்கூடாது. வீண்விரயம் செய்து மணவரை அலங்காரம் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மணப்பெண்ணின் அனைத்து விரல்களுக்கும் மோதிரம் அணிவித்தல், புகைப்படம் எடுத்தல், வீடியோ எடுத்தல் போன்ற விடயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 10, ஜமாஅத்தினால் திருமண ஹுத்துபா நிகழ்த்த வரும்போது மேற்கூறிய விடயங்களுடன் முருத்தத்துகளும் அழைக்கப்பட்டிருப்பதை அறியும் பட்சத்தில் ஹுத்துபா நிகழ்த்தப்படாததுடன் முஸ்லிம்களும் அவ்விருந்தை புறக்கணிக்க வேண்டும். 11, திருமண விடயத்தில் ஜமாஅத் கட்டுப்பாட்டில் இல்லாத உறவினர்களின் தலையீடு இருக்கலாம் என்று கருதுபவர்கள் திருமண நிகழ்வு நடக்கும் இடத்தில் புகைப்படம் வீடியோ எடுக்கக்கூடாது என்று அறிவித்தல்கள் ஒட்டப்பட வேண்டும். 12, திருமண நிகழ்வுகள் பொதுவான மண்டபங்களில் நடைபெறுமாக இருந்தால் அவ்விடத்திற்கு மணப்பெண்ணை அழைத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும். இதனால் பல அநாச்சாரங்கள் நடைபெறுவது தவிர்க்கப்படும். மேற்கூறிய விடயங்களை நன்கு வாசித்து அறிந்து கொண்டதுடன் இதன் அடிப்படையில் இத்திருமண நிகழ்வு நடைபெற நாங்கள் கீழே எங்களது வளமையான கையொப்பங்களை இட்டு எங்கள் மனப்பூர்வமான விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மணமகளின் பாதுகாவலர் கையொப்பம், மணமகளின் பாதுகாவலர் கையொப்பம், மணமகன். கல்யாண வீடுகள் போட்டோ அடிக்கக்கூடாது என்ற அந்த அறிவித்தல் ஜமாத் லெட்டர் ஹெட்ல வந்து சைன் எல்லாம் வச்சு சீல் எல்லாம் வச்சு மணமகள் வீட்டுக்கு 10 copies மணமகன் வீட்டுக்கு 10 copies வந்து ஜமாத்தில் கொடுக்கப்படும். அப்ப அத கல்யாண நிகழ்வு முடிந்த பிறகு மீண்டும் ஜமாத்துக்கு அதை ஒப்படைக்கணும். இப்படிக்கு ஜசீம் மௌலவி அமீர்.